Again, I thank you very much once again. I'm not a good preacher, but I'm more learning about you. You guys come and there and preaching gospel. It's very powerful. Anyway, God give the word for this week. I'll tell you. Kartar nallavar.
A God is a good God.
Kartar nallavar.
A God is a good God.
எனக்கு என்னுடைய ஆர்ஃபனேஜில் இருந்து என்னை கொண்டு வந்த பொழுது நான் அந்த அதிலிருந்து நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன்.
Since pastor has given me some extra time, I'm going to take my sermon from the time I came from the orphanage.
நான் குழந்தையா இருக்கும்போது என்னுடைய பெற்ற தாய் மரித்து விட்டார்கள்.
When I was
அப்பா என்ன வயித்துல இருக்கும்போது எங்க அப்பா அம்மா இறந்தாங்க.
When I was a baby, my father passed away.
Naan piranda bolude ange anda naatkalile sottu the property kana prachanigal irukirathu adanalae inda kulandhaiye kolla vendum endru solli ennude uncle kal theermanithu vittargal.
When I was born, my mother had some property, so my uncles decided to kill me.
ஏனென்றால் ஆண் குழந்தைகளுக்கு அங்கே சொத்து கொடுக்க வேண்டும்.
Because in India, the boy child needs to inherit the property.
அதனால நான் எனக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவருக்கு ஒரு மகன் பிறந்ததுக்கு பிற்பாடு தான் நான் ரொம்ப லேட்டாக பிறந்தேன்.
Because when my mother had a son, and after some years, that's when I was born.
ஒரு மகள் ஒரு பெண் குழந்தை பிறந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்ததுக்கு பின்னால்தான் நான் பிறந்தேன். பொன் குழந்தை பிறந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்ததுக்கு பின்னால்தான் நான் பிறந்தேன்.
Okay, my mother had a girl child, and after a few years, that's when I was born as a boy child.
அந்தனால அந்த பையனுக்கே அந்த பொண்ணுக்கும் தான் எல்லாம் கொடுக்கணும், இவன் எது கொடுக்க கூடாதுன்னு நினைய அப்பவே குழந்தையா பிறந்த உடனே கொல்ல சொல்லிட்டாங்க.
Because I was born as a boy child, when I was born, my uncles decided to kill him.
அந்த நர்ஸ் ஒரு கிறிஸ்டியனா இருந்தாங்க.
The nurse, which nurse?
அந்த எங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த நர்ஸ்.
Okay. The nurse who gave him was there in the hospital was a Christian nurse when my mom gave birth.
அந்த நர்ஸ் வந்து இந்த குழந்தையை கொல்ல வேண்டாம், யாருக்காவது கொடுத்துடலாம்னு சொல்லி சொன்னாங்க.
So the nurse decided, when they told them to kill him, the nurse decided, let's not kill him, let's give this baby to someone else.
என்னை அப்படி ஒரு ஆர்ஃபனேஜில் விட்டுட்டாங்க.
So that way the nurse put me in an orphanage.
அந்த ஆர்ஃபனேஜில் நான் ஒரு 3 மாதங்கள் இருந்திருக்கிறேன்.
So I stayed in that orphanage for 3 months.
ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி என்னை அங்க வந்து அடாப்ட் பண்ணாங்க.
A Christian family came and adopted me from the orphanage.
அவர்கள் தான் எனக்கு சாமுவேல் என்று பெயர் வைத்தார்கள்.
So they named me Samuel.
அந்த கிறிஸ்டியன் ஃபேமிலியை எடுத்து கொண்டு வந்து வளர்த்தி கொண்டு இருக்கிற பொழுது எனக்கு ஒரு 4.5 வயசு இருக்கிற டைம்ல அந்த வளர்த்துற அந்த அடாப்ட் பண்ண அப்பாவும் இறந்துட்டாரு.
When I was 4.5 years old, my adopted father also died.
அதற்கு பின்னால அந்த தாயினாலே என்னை சரியா வளர்த்த முடியல.
Even my adopted mother was not able to look after me because my adopted father died.
அந்த திரும்பவும் கொண்டு போய் என்னை வேற ஒரு ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டாங்க.
So she again took me and she put me back in the orphanage.
அந்த ஆர்ஃபனேஜ்ல அந்த டைம்ல சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்.
During that time it is very hard, you know, in the orphanage for food.
அந்த நாட்களில சாப்பாடு கிடைக்க ஹாஸ்டல்லயும் கூட சாப்பாடு கிடைக்காது, ரொம்ப கஷ்டமா இருந்து சொல்றேன்.
Even in the hostels, you know, you don't get food in those days.
ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்ந்தேன். ஒரு துணி கிடையாது, நல்ல துணி இல்ல, நல்ல சாப்பாடு இல்ல, இப்படிப்பட்ட நிலையில
இருந்தேன். I grew up in a very very difficult situation. Even I did not have proper clothes to wear.
அந்த நாட்களில் தான் கர்த்தர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தார்.
In those days, God gave me a burden and a vision in my heart to start an orphanage.
நான் பெரிதாகி வளர்ந்ததற்கு பிற்பாடு என்னை போல இது போல கஷ்டப்படுகிற குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்றதான ஒரு தரிசனம் எனக்குள் உருவானது.
When I grew up older, you know, this vision grew in me and I had to look after children who is like me and I need to feed them. This vision was burning in my heart.
23 வருடங்களுக்கு பிற்பாடு அந்த தரிசனம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற ஆரம்பித்தது.
After 23 years, of my life this vision started to grow in my life
appolodhu dhaan adai aarambikka kartar udhavi seidhar
and god helped me to start the children's home then
ippolodhu anegar ingirundu padithu nalla nilamayile veliye poirukkarargal
many children thousands of children have studied in the children's home and gone out really well
veliye ponalum innum naam angalanga avargalai follow up pannikondirukkom
even though they have left the children's home we still have a good relationship with all of them and we are in touch with them
avanga kalyanamagi kulandhigal avargalukku irukkirathu
some people are married and they have children
நிறைய அப்படி இருந்த பொழுதிலும் எங்களை தொடர்பு கொண்டு ஏதாவது தேவைகள் என்றால் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்
even those times all these children when they are married if they have any need they contact us and we still continue to help them
अनेक காரியங்கள் நடந்திருக்கிறது
there have been lots of testimonies that I can share
இந்த ரீசன்ட்டாக நடந்த ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்
I would like to share one thing which happened very recent
one of our எங்களுடைய orphanage children பிரேம் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்து விட்டது
one of our orphanage children called Prem he had a kidney problem
avanukku oru kulandhai mele thirumanamagi oru kulandhai irukirathu
he is married and he's got a child
avanai naan paarthu 6 8 10 varadangalukku pakkamagi vittadhu ingal orphanage ponadhu
once he has left from the orphanage been 10 years since he's gone from the orphanage
aanal avangal enakku eppadiyo ennudaiya numberai veithu ennai contact pannanga
so after some times you know Prem suddenly he contacted me
சொன்னாங்க நான் இப்படி கிட்னி ப்ராப்ளத்தில் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நான் இப்படி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன் ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க
I am with a kidney problem I have a problem can you please help me daddy
நான் அந்த டைம்ல இங்க நான் அதை தெரிவிப்படுத்தினேன்
I informed that to the church here
டங்கன் அவர்கள் அவங்களுடைய சபையிலிருந்து எனக்கு கலெக்ட் பண்ணி அந்த இவருக்காக 5000 பவுண்ட் அனுப்பி கொடுத்தார்கள்
Pastor Duncan spoke that in his church and he raised 5000 pounds and he sent it over to India
ipoludha yerkave avanukku dialysis nadandu kondirukirathu
now he is in the hospital dialysis is going on for him
5000 rupees la edhum 5000 pound la onnu seiya mudiyadhu government la irundhu konja panam kedaikkanuma irundhathu
so he was expecting more money from the government to support his operation
yenandal and the time la covid vandadhin kaaranathinaliyum government ipa change aana kaaranathinaliyum அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது
But this happened during the time of covid and that was he applied for some funds from the government and during that point of time there was a change of government
இப்ப ரீசன்ட்டா எலெக்ஷன் வந்து அது சேஞ்ச் ஆயிட்டாங்க
recently there was an election and they changed it
அதனால இப்பொழுது இன்னும் அநேக தேவைகள் இருக்குது இது போல அநேக தொடர்புகள் அநேக உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம்
So like this the reason I'm sharing this is like this you know we have been reaching out to people even children when they have left from the children's home and we are still able to support them with the help of you all
எங்க இருந்து பாஸ்டர் பால் டங்கன் இந்த சிஸ்டர் இவங்க எல்லாம் ஒரு டீம் அங்க யூத்துக்கு அங்க இருந்து வந்திருந்தாங்க
with Pastor Paul Duncan and the church team as a youth they have visited India
எங்க இன்னும் ஒரு சிலர் அங்க விசிட் பண்ணவங்க இங்க இருக்கிறார்கள்
there are also other people who have visited India before
நீங்களும் अनेகர் அங்க வரும்படி நான் உங்களை அழைக்கிறேன்
I would also kindly humbly request all of you to come and visit us in India
நான் சொல்வதை விட நீங்கள் நேரடியாக பார்த்தால் உங்களுக்கு अनेक காரியங்கள் புரியும்
because more than what I share when you see it with your own eyes you would be able to understand what we are doing and what we are doing back in India
எங்கள் குழந்தைகள் எந்த நிலையிலிருந்து இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும்
you would know how the children have been raised from where they are and what they are doing right now
ஆகவே நீங்கள் கண்டிப்பாக வாருங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள்
please do come and visit the children's home visit the children and please continue to pray for us and our ministry back in India
எங்கள் இப்பொழுது அதிகமாக சபைகளுக்கு அங்க பிரச்சனை உண்டாகி கொண்டிருக்கிறது
right now there is a lot of persecutions which is happening for churches
சர்ச்சுகளை நடத்த கூடாது என்று சொல்லி இந்து கவர்மெண்ட் அங்க ரெஸ்ட்ரிக்ஷன் விதித்து கொண்டிருக்கிறார்கள்
the hindu government which is there right now is giving persecutions for churches and they are saying the churches should not happen on a weekly basis
சில இடங்களிலே சர்ச்சுகளை இடித்து விட்டார்கள்
some places they have demolished the churches
சில अनेகர் பயப்படுகிறார்கள்
many pastors are really scared to even run the church.
இது போல ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற போது உள்ளே அவர்கள் அந்த இந்து ஆட்கள் வந்து உள்ளே இருக்கிறவங்களை அடிக்கிறார்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் உடைக்கிறாங்க.
You know, when there is a worship which is happening like this in India, the Hindu people used to come inside the church, they used to beat people inside the church, they used to break the instruments and they used to go.
போலீஸும் அவங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கிறது.
Even the police is supportive to the Hindu government.
அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன்.
If you might be seeing all these things in the news, so I would kindly request you all to pray for all these persecutions.
இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது இயேசு சீக்கிரத்திலே வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
Because all these things is happening and we know that we are in the last time of the world and I believe Jesus is going to come soon.
இயேசு சீக்கிரத்திலே வருவார் என்பதற்கான அடையாளங்கள் இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது.
So this is all the signs of saying that Jesus is going to come soon.
பலமுறை என்னை கொலை செய்வதற்காகவெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறார்கள்.
Many times people have tried to kill me.
ஆனால் அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறார்.
But God has been protecting me every single time from these incidents.
நிறைய நேரங்களிலே தப்பித்து ஓடி இருக்கிறோம்.
Many times I have escaped death and I have ran from that place.
அப்படி எல்லாம் சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கிறது.
I have been witnessing and I have been in a place like that.
அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் எங்களை பாதுகாத்தார்.
All these barriers God has been a shield and he has been protecting me.
ஆகவே நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
So I would request you all to continue to pray for what we do in India.
வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
I would like to go into the word of God now.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம்.
Turn your Bible to Matthew chapter 21.
இது வந்துட்டு பாம் சண்டேயா இருக்கிறது.
Since this is a Palm Sunday.
உங்க நல்ல இந்த பற்றியதான अनेक પ્રસંગங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள்.
You might be listening to a lot of sermons on this.
இந்த இடத்திலே இயேசு எருசலேமுக்கு பிரயாணமாக பெத்தானியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்.
So here what we see is Jesus is coming on a journey from Bethania to Jerusalem.
அந்த இடத்திலே இயேசு வருகிற பொழுது அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறது.
When Jesus is coming to Jerusalem, we see there is a donkey which is tied up in a place.
அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வரும்படியாக சொல்லுகிறார்.
So Jesus is commanding them to release that donkey and bring it to him.
நான் ஒரு கட்டப்பட்ட நிலையில் உள்ள ஒரு கழுதையாக ஒரு காலத்திலே காணப்பட்டேன்.
Personally, if you take my life, I was in a place where I was tied up in a position.
நிறைய காரியங்களினாலே கட்டப்பட்டிருந்தேன்.
I was tied up with a lot of things in my life.
அநேக பாவங்களினாலே கட்டப்பட்டிருந்தேன். குடி, drug dealer என்றதான பாவங்கள், பலவிதமான பாவங்களினாலே
கட்டப்பட்டிருந்தேன். I was tied up with a lot of addiction, lot of sin and lot of things which was upon my life.
இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கைகள் அநேக விதத்திலே ஏதாவது ஒரு இடத்திலே கட்டப்பட்டு இருக்கிறது.
Even today in today's world many people's life have been tied up with so many things that they're carrying in their life.
அதிலிருந்து ரிலீஸ் பண்ணுவதற்கு யாருமே இல்லையே என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
Sometimes we earn that who is going to give us deliverance, who is going to give us freedom, who is going to take us out of this problem what we are facing right now. We always think about this over and over again.
குடும்பத்திலே கணவன், மனைவி, குழந்தைகள், பலவிதமான காரியங்கள், பலவிதமான நிலைமைகளிலே, பல காரியங்களிலே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம்.
Sometimes you know we may be in a position we are tied up with relationship, we are tied up with some bondages in the family, problems in family, problems in work or so many other things that you can think of.
இந்த வேளையிலே தீர்க்கதரிசனமாக ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன்.
Today prophetically I want to speak the word of God to the church.
நாம் கட்டப்பட்ட நிலைமைகளை கட்ட அவிழ்க்கும்படியாக இயேசு என்னும் ஒருவர் இதோ இங்கே வந்து கொண்டிருக்கிறார்.
Amen. The God Jesus is here in this place to release us from the bondage that we are in our life.
நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள், நாம் எந்த நிலைமையில் கட்டப்பட்டு இருந்தாலும் அந்த கட்டுகளை அவிழ்க்க இயேசு இதோ இந்த தோனில் பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு இப்பொழுது வந்திருக்கிறார்.
I believe Jesus is present here in this Thornhill Baptist Church to release us from any kind of burden or barriers that we are carrying in our life.
எங்க ஊர்ல கழுதைக்கு வேறு சில காரியங்கள் அங்கே கொடுக்கப்படும். எங்க இந்த ஊர் கழுதையை பத்தி எனக்கு தெரியாது.
In back in India if we talk about donkey,
இங்க எப்படிப்பட்ட இருக்குன்னு நான் பார்த்ததே கிடையாது. இங்க எங்கேயுமே அதே போய் நான் பார்க்கல.
I have not seen a donkey yet in UK.
ஏங்க இங்கிலாந்து அங்க இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா ரோட்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம்.
But in India, if you come, you can see donkeys passing, walking in the road and crossing the roads.
அதிகமாக அங்க இந்த துணி துவைக்கிறவர்கள் அந்த கழுதையை உபயோகப்படுத்துவார்கள்.
Most of the people who use donkey in India is people who wash the clothes or who laundry people.
அங்க இந்த மாதிரி இங்க நமக்கு வீட்டுல எல்லாம் எல்லாருக்கும் வாஷிங் மிஷின் இருக்கு, ட்ரையர் இருக்குது. அங்க அப்படி கிடையாது, கொண்டு போய் ஆத்துல கொண்டு போய் துவச்சிட்டு வருவாங்க.
Here, you know, we are blessed with washing machine and dryers in the house. But back in India, people used to carry the clothes and they used to go to a river. They used to wash the clothes and they used to bring it back home.
அந்த துணி துவைக்கிறவர்கள், அதற்கு துணி துவைக்கிறவர்களுக்கு அந்த வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
There are a lot of people who work for this laundry.
அவர்கள் எல்லா வீட்டிலேயும் கலெக்ட் பண்ணுவாங்க துணியை.
What they used to do is they used to go to all different houses and they used to collect all the dirty clothes.
அந்த dirty clothes எல்லாம் இந்த கழுதை மேல தான் வைப்பாங்க.
And they used to bring all the dirty clothes, they used to collect all the dirty clothes, they used to tie it with a bed sheet and they used to put it on top of the donkey.
அந்த கழுதமா அந்த dirty clothes எல்லாம் தூக்கிட்டு போகும்.
And the donkey used to carry all the dirty clothes and they used to take the donkey to the river.
அந்த இடத்துல கொண்டு போய் அந்த dirty clothes எல்லாம் அங்க வச்சு அவங்க வாஷ் பண்ணுவாங்க.
And they used to take all these dirty clothes to the river and they used to wash it there.
ஒரு காலத்திலே நான் இப்படிப்பட்டதான அழுக்கான துணிகளை சுமக்கிற கழுதியாக இருந்தேன்.
There was a time in my life where I was like this donkey where I was carrying all these dirty things on my back and I was walking like that.
அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் காணப்பட்டது.
Many of our lives were like that at one point of time where we've been carrying all these dirty things on our shoulder and we've been walking in our life.
யாரும் இதிலிருந்து எங்களை விடுதலையாக்க வழி இல்லையே என்று எப்பொழுதும் தினமும் காலையில் அந்த அழுக்கான கந்தைகளை சுமந்து கொண்டு நடந்தோம்.
Every time we wake up, every morning that we wake up, we think that who is going to take this burden away from my life, who is go, how am I going to take this pain away from my life? When we start keep thinking about this every single morning,
அந்த நாளிலே தான் இயேசு என்னை தேடி வந்தார்.
That is the day Jesus came in search of me.
என்னுடைய கட்டிலிருந்து என் கட்டுகளை அவிழ்த்து விட்டார்.
And he, when he came in search of me, he said he came and he removed the bondage and the rope that I was tied into.
மார்க்கு சுவிசேஷம் 7 அதிகாரத்தில் இவிதமா மார்க்கு சுவிசேஷம் 11 அதிகாரம் 7 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கழுதையின் மேல் நல்ல ஒரு துணியை போட்டார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Mark chapter 7 verse 11 it
says,
Mark chapter 11 verse 7 it says like this, they put a really good cloth on top of the donkey.
அழுக்கான துணிகளை எல்லாம் எடுத்து விட்டார்கள்.
All the bad things on the donkey was gone and they put a good cloth on top of the donkey.
ஏனென்றால் அந்த நல்ல கிளோத்தை போட்டதுக்கு பிற்பாடு அந்த கழுதையின் மேல் இயேசு அங்கே ஏறினார்.
When the new cloth was worn on top of the donkey, Jesus went on top of it.
நம்முடைய மேல் இயேசு ஏறினார். என் மேல் இயேசு ஏறினார்.
And so the same way Jesus came on into my life.
என்னுடைய அழுக்கான துணிகளை மாற்றி விட்டார்.
He's taken all the bad things of my life.
நீதியின் வஸ்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டது.
He's given me a robe of righteousness.
நீதியின் வஸ்திரத்தை நம் மேல் போர்த்தின பிற்பாடு அதன் மேல் இயேசு ஏறி அங்கே உட்கார்ந்தார்.
He sat on my life.
என்ன மாற்றம் உண்டானது தெரியுமா?
Do you know what change it happened in my life?
நான் அதற்கு முன்பாக என்னை கேவலமாக நினைத்தவர்கள் எல்லாம்,
there was lot of people who used to talk bad of me and lot of people talk negative and discourage things about me.
ஏதோ இது திடீரென்று சம்பவித்ததான ஒரு காரியம் அல்ல.
This is not something which happened all of a sudden.
இது ஏற்கனவே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டு இருக்கிறது.
You know, this is not just happened all of a sudden, even before itself all these things has been prophesied about you and me in this holy Bible.
இயேசு இவிதமாக வருவார் என்று சொல்லி 400 வருடங்களுக்கு முன்பாக சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9 அதிகாரம் 9 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
In the prophet Zechariah spoke about this in chapter 9 verse 9 that Jesus is going to come to this world and he's going to save us and redeem us out of our sin.
இவிதமாக கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருவார் என்று 400 வருடங்களுக்கு முன்பாக வரையப்பட்டிருந்தது.
400 years before it said that Jesus is going to come and he's going to get on the donkey and he's going to triumph.
அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் நாம் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே ஒரு பிளானை வைத்திருக்கிறார்.
Dear children of God, God knows you and me and every desires of our heart and he knew us even before we were born in the mother's womb.
உங்கள் ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார்.
God has a plan for every single one of you here in this place.
ஆனால் இன்னும் நாம் தான் அது என்ன தீர்மானம் என்பதை கண்டுபிடிக்காமல் இருக்கிறோம்.
But sometimes we battle between we still don't know what is God's plan for my life.
நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இயேசு மேலே அமர வேண்டும், நம்ம இயேசு ஆளுகை செய்ய வேண்டும் என்றதான் அந்த தீர்மானமாக இருக்கிறது.
The plan is that God to take control of our life and he has to be on our shoulder so that he is part of our life.
என்றைக்கு நாம் இயேசுவுக்கு சமர்ப்பிக்கிறோமோ அன்றைக்கு அழுக்கு துணிகள் சுமந்ததான நாம் அழுக்கு துணியிலிருந்து மாற்றப்பட்டு நீதியின் வஸ்திரம் உடுக்கப்படுவோம்.
Just like that donkey, if we submit our life to Jesus and if we ask Jesus to come upon our life, we would be delivered from all the bondages and things that we going through in our life.
நம்முடைய அழுக்கு துணிகள் மாற்றப்படும், நீதியின் வஸ்திரம் உடுக்கப்படும்.
All the old clothes will be taken away from our life and he would be giving us a robe of righteousness to wear on top.
நம்முடைய நடையிலே மாற்றம் உண்டாகும்.
Our walk will change when Jesus comes upon our life.
ரொம்ப கரடுமுரடான மணல் பிரதேசமான பல வழிகளிலே நடந்து கொண்டிருந்ததான அந்த கழுதை இப்பொழுது நடக்கிற பொழுது ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை விரிக்குகிறார்கள், இலைகளை போடுகிறார்கள். அந்த கழுதைக்கு தனியா ஒரு ஆணர் அங்கே கொடுக்கப்படுகிறது.
You see that when Jesus was going into Jerusalem, when he was walking on the donkey, you see the donkey was going on all bad roads before, on stones, on thorny places, but when the donkey, after Jesus got on the donkey, the donkey's road was changed. People started to put a lot of flowers, lot of things in front of the donkey.
மேலே போட்டிருந்த வஸ்திரங்களை கழட்டி அதனுடைய பாதத்திலே போடுகிறார்கள்.
Even the clothes what people were wearing, they took it off and they put it in the feet of the donkey.
நல்ல இலைகளை எல்லாம் ஒடித்து அதனுடைய பாதத்திலே போடுகிறார்கள்.
They broke good nice leaves and they put it in front of the donkey.
அது வாக் பண்றதான ஸ்டைலே மாறி விட்டது.
And the donkey's walking style itself started to change and it started to walk on nice soft places.
ரொம்ப கனம் பெற்றதாக, ரொம்ப கௌரவமாக நடக்க ஆரம்பித்து விட்டது.
And before the donkey was in a place where it was affected and damaged, but at that point of time when the donkey started to walk, it started to walk with pride.
இதற்கு முன்பாக ரொம்ப முக சோர்வாக, கவலையாக நடந்து கொண்டிருந்தது.
Before, you know, when before Jesus got on the donkey, you may be seeing that it was doing things all dirty things where people used to put all dirty things and it was really sad.
இந்தியாவிலே நாங்கள் செய்கிற ஊழியம் இப்படிப்பட்டதாய் தான் இருக்கிறது.
This is how our ministry is in India as well.
எத்தனையோ பேர் சோகத்திலும் அழுகையிலும் துக்கத்திலும் இருக்கிறவர்களை கொண்டு அவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறோம்.
Many people who are really affected, who are really damaged, who are really in a bad state, we talk and we bring them to us when we share about Jesus to them.
எங்களுடைய ஹோமுக்கு அழைத்து வரும்பொழுது பிள்ளைகள் ரொம்ப அழுத முகத்தோடு கூட, அப்படியே கண்ணீரோடு கவலையோடு கூட வருவார்கள்.
When they come to our children's home, children used to come with very sad face, with really a vulnerable situation.
இங்கே வந்து கொஞ்ச நாளைக்குள்ளாக அவர்கள் முகத்திலே மாற்றம் உண்டாகும்.
When they come to our children's home and once we started to share Jesus and show the love of Jesus, they expressions change, their face reactions change.
அவர்கள் முகத்திலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்.
There starts to be there used to be smile on their faces.
அவங்களுக்கு உள்ளத்திலே ஒரு கான்ஃபிடன்ஸ் உண்டாகும்.
They start to get a confidence in their life knowing Jesus.
சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் அல்ல.
It's not just only for children.
எங்களுடைய சபையிலே अनेகர் அப்படி மாற்றப்பட்டிருக்கிறார்கள்.
Many churches, many people in the churches have been changed like that.
அவர்களுடைய வறுமைகள் மாற்றப்படுகிறது.
Their
poverty.
Their poverty is being changed.
அவர்களுடைய பலவிதமான துக்கமான கவலையான காரியங்கள் மாற்றப்படுகிறது.
All their sadness, all their worries, all their burdens, they have been able to walk through it because they have Jesus in their life.
அநேகருடைய வியாதிகள் மாற்றப்படுகிறது.
Many people have been healed because of their sickness, because when they know Jesus, Jesus starts to heal people in their life.
அநேகருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிலைமையில் யாராவது இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் யாரோடு கூட பேசுகிறார் என்று தெரியவில்லை, இயேசு நம்மை ஏறுவாரே என்றால் ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கிறார்.
I don't know who God is speaking to right now, but if you allow Jesus to minister in your life and if you allow Jesus to come inside your heart and be part of your life, God wants to do something great in your life too.
என்னுடைய வாழ்க்கையில முதல் முதலாக ஏரோப்ளேன் பார்க்கணும்னு சொல்லி சென்னைக்கு வந்தேன் நானே.
First in my life I came to Chennai just to see the aeroplane. I've never seen an aeroplane before.
சென்னையில் ஏரோப்ளேன் இருக்குதுன்னு சொன்னாங்க.
They said there is an aeroplane in Chennai.
நான் அங்கிருந்து ஒரு ஓவர்நைட் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி நான் சென்னைக்கு வந்தேன்.
I used to live a day away from Chennai, so
ஒரு பகலும் ஒரு ராத்திரியும்.
I had to travel a day and a night, so 24 hours I have to travel on a train to come to see an aeroplane.
அங்க ஆனால் அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருந்ததான என்னை,
the reason I'm sharing this is I was in a state like that before.
எத்தனையோ ஏரோப்ளேன்ல பறக்க கர்த்தர் உதவி செய்தார்.
But once I knew Jesus, you know, God started to change my life and I wanted to see the aeroplane, but now God has helped me to fly in that aeroplane.
அநேக இடங்களுக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார்.
God took me to different places after knowing Jesus.
அநேக முறை அந்த ஏரோப்ளேன்ல பறக்க செய்தார்.
Lots of times I was able to fly in that airplane.
நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிற அதே தேவன் தான் நானும் விசுவாசிக்கிறேன்.
Because I believe in a supernatural God that you believe in.
அந்த நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவன் உயர்வாக வைக்க போதுமானவராய் இருக்கிறார்.
Any state we are in life, whatever situation we face in life, God is going to change us and he's going to lift us up to a higher place.
தேவனுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கிறான வேளையிலே,
all these things happen when we submit our life to God.
நம்மை கர்த்தர் கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார்.
When we submit our life in the hands of God, God always honors us.
நான் நினைக்கிறேன் இப்போ இந்த பெரிய பெரிய மந்திரிகள் எல்லாம் வரும்போது ரெட் கார்பெட் விரிப்பாங்க, அதெல்லாம் இங்க இருந்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்
நான். I think these days when big ministers and big prime ministers, they all go to a place, they put a red carpet in front of them and they walk on it. I think all these came from the Bible.
இந்த இடத்துல இந்த கழுதையை பார்த்து தான் அது செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
I think they might be taking this out from seeing the example of this donkey and what how they did when Jesus walking into Jerusalem.
ஏனென்றால் இயேசு எல்லாவிதமான பிரதான மந்திரிகளை விட மேலானவர். அவர்
because Jesus is higher and greater than any minister or any higher authority in the world.
ஆகவே தான் ஜனங்கள் இவைகளை செய்தார்கள்.
That is the reason people did this for Jesus.
அந்த இயேசு எப்பொழுது அந்த கழுதையின் மேல் ஏறினாரோ அந்த கழுதையினுடைய நிலைமை முழுவதுமாக மாற்றப்பட்டது.
When Jesus climbed on the donkey, the situation and the status of the donkey completely changed.
இதை எங்களுடைய கண் கூடாக நாங்கள் எங்களுடைய ஊழியத்திலே அநேக முறை நாங்கள் பார்த்திருக்கிறோம்.
I was personally able to experience this in my life and in my ministry. When I accepted Jesus as a personal savior,
அநேக சபைகளில் எங்களுடைய விசுவாசிகள் விதமான மாற்றத்தை அடைந்திருக்கிறார்கள்.
Many people in our churches have been able to experience this when they accepted Jesus as a personal savior.
நாங்க ஒரு சில வில்லேஜுக்கு போகும்போது அந்த வில்லேஜ் நாங்க போறதான அந்த வில்லேஜ்ல மனுஷ எங்களை மாதிரி ஆட்களை பார்த்தா ஓடி போறவங்க இருந்தாங்க அந்த ஜங்கிள் ஏரியாவில்.
When we used to go to jungle areas to do ministry, there used to be people, when they look at us, they used to run away.
அந்த இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டவங்களை பார்த்ததில்லை அவங்க.
They have never seen people who have worn a pant and a shirt. So when they see different people to them, they just run away from that place.
20 வருடத்துக்கு முன்பாக அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது.
These kind of things happened 20 years before.
இப்பொழுது அவர்கள் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வர்றாங்க.
Now they wear pant and shirt and now they come to worship the Lord.
காரணம் என்னவென்றால் இயேசுவை நாங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம்.
Because we kept going to those villages and we start to speak about Jesus. Jesus shared the love of Jesus and the lives is transformed.
அநேக குழந்தைகள் மாற்றப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள்.
Many children's lives have been changed there.
அநேக குடும்பங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது.
Many families lives have been shaped.
அநேகர் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள்.
God has been blessing and speaking and leading people in that place.
இதனால்தான் உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் ஆங்காங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது.
That is the reason why Christianity and the faith in Jesus has been growing in all different parts of the world.
நாங்கள் அங்கே தைரியமாக இறங்கி தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறோம், சுவிசேஷங்களை அறிவிக்கிறோம்.
We go very boldly and we speak God's word in India.
நான் இங்க ஒரு காரியத்தை நான் வருத்தத்தோடு கூட சொல்ல விரும்புகிறேன். இந்த இந்த இங்க நடக்கிற ஒரு காரியத்தை வருத்தத்தோடு கூட சொல்ல விரும்புகிறேன்.
I would like to share one thing which I really feel in my heart.
ஒருவேளை தப்பா இருந்தா மன்னித்துக் கொள்ளுங்கள்.
Please forgive me if contextually if it is wrong.
இங்க அநேக சபைகள் இப்பொழுது மூடப்பட்டு கொண்டிருக்கிறது.
Many churches have been closing down in the UK.
ரொம்ப அது எங்களுக்கு மனதுல பாரமா இருக்கிறது.
And I have been really burdened because of that.
தயவு செய்து சபைகளை இந்துக்களுக்கு கொடுக்காதீர்கள்.
Please don't sell your churches or things to the other religious community.
ஏதாவது கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளுக்கு கொடுக்கும்படி நீங்கள் அதுக்கு முயற்சி செய்யுங்கள்.
Give it to a Christian community or give it to a Christian activity and try to keep the Christian activities going.
அநேகம் இடங்கள் அநேக சபைகளிலே சிலுவையை எடுத்துவிட்டு முஸ்லிம்களுடைய இதயத்தை வைத்திருக்கிறார்கள்.
In many churches we see that they have taken out the cross, they have taken out Christianity and they have put different signs of other religions there in different churches.
எங்களுக்கு அது ரொம்ப வேதனையை கொடுக்கிற ஒரு காரியமா இருக்குது.
Because since I've coming from India, when I look at things like that, it's giving me my heart is being burdened.
நாங்கள் இயேசுவை அங்கே அறிமுகப்படுத்துவதற்காக ரொம்ப நாங்கள் சபைகள் ஒரு சின்ன சின்ன சபைகள் கட்டப்பட முடியுமா என்று நாங்கள் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
Because we have there has been times where people from this country came and shared the gospel in India and there have been churches we've been planting different churches there in India.
ஒரு ஒரு 4000 5000 பவுண்ட் கிடைச்சின ஒரு கிராமத்துல ஒரு சர்ச் நல்லா கட்டிடுவாங்க.
Well, if you get a couple of few thousands of pounds, you know, we would build a church in India.
இந்த கிராமத்துல ஒரு நல்ல சபையை கட்டிடுவோம்.
We would build a church in a village.
எத்தனையோ சபைகள் இடம் இல்லாத இடங்கள் இருக்குதுங்க.
There is lot of places to build churches there.
ஆனா இங்க பார்த்தா சபைகளை விக்கறாங்க.
But people are selling churches here in this country.
அதற்காக நீங்க ஜெபிக்க வேண்டும் அதிகமாக.
As a church we all have to pray for this.
இங்க ஜனங்கள் அநேகர் இயேசுவின் அண்டை இந்த காலத்துல இருக்கிற வாலிபர்கள் வர வேண்டும்.
Many young people, a lot of people are going into being atheist in this country and many people have to know God.
நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறுவயது முதலே இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். அநேக வாலிபர்கள் இந்த நாட்களில் எழும்ப வேண்டும்.
Many young children have to rise for God's kingdom from this church.
உங்களுடைய வாலிப பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன்.
I was very happy when this church brought the young people to India.
அங்க வந்த அவர்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
I believe that you might be seeing different things in India and I believe your lives have been transformed once you've come back.
இயேசு நமது மேல் ஏறினால் நம்முடைய நிலைமைகள் மாற்றப்படும்.
You know, our life situations, our behaviors, the way we live, everything change when Jesus comes upon our life.
நம்மேல் இயேசு முதலாவது அங்கே ஏறி ஆளுகை செய்ய வேண்டும்.
No, when Jesus comes upon our life, he starts to work new things in our life.
நாம் கணம் பெற்றவர்களாய் மாறுவோம்.
We would be recognized. God will start to honor us in our life.
நம்மே நமக்கு முன்பாக ரத்தின கம்பளங்கள், நல்ல துணிகள், நல்ல இலைகள் விரிக்கப்படும்.
You know, the paths that you're going to walk, you know, Jesus would be able to help you to walk that path.
நாம் நம்மேல் இயேசு இருப்பாரே என்றால் நமக்கு முன்பாக விரிக்கிறதான அந்த காரியங்கள் மிகவும் கனமுள்ளதாக மாற்றப்படும்.
Whatever is laid in front of your life when Jesus is upon our life, you know, every obstacles or everything that is going to be laid in front of you would be of honor.
கர்த்தர் உங்களை இவ்விதமாக ஆசீர்வதிப்பாராக.
May the Lord bless you accordingly.
ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
I would like to share another word from the Bible.
அங்கே 9வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது.
Verse 9 says like this.
முன்னடப்பவர்களும்
பின்னடப்பவர்களும் Matthew chapter 21
9வது வசனம். முன்னடப்பவர்களும் பின்னடப்பவர்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி தேவனை ஆர்ப்பரித்தார்கள், துதித்தார்கள்.
Verse 9 it says like this, Matthew chapter 21 verse 9 it says like this, then the multitudes who went before and those who followed cried out saying, Hosanna to the son of David, blessed is he who comes in the name of the Lord, Hosanna in the highest.
ஓ தேவனுக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக.
Let God get all glory and honor.
நாம் சபையிலே வருவது அவரை துதிப்பதற்காக.
The reason we come to church is to praise him.
அருமையான praise and worship நடத்தினாங்க.
You know, brothers and sisters, they have led a beautiful praise and worship.
நாம் தேவனை துதிக்க வேண்டும், Hosanna என்று சொல்லி முதல் பாட்டிலே ஆரம்பித்தார்கள்.
The first song when they sang about Hosanna.
இது Hosanna ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது.
Because this is a Palm Sunday where people they sing Hosanna.
அவர்கள் இயேசு என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டார்கள். 10வது வசனம், 11வது வசனத்திலே.
When we see verse 11 it says like, so the multitude said, this is Jesus the prophet of Nazareth of Galilee, and they accepted him.
அவரை இயேசு என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்.
They said he is Jesus and they people starts to accept him.
அவருக்கு மகிமையை செலுத்துவோமாக.
When we start to give glory and honor to God.
அடிக்கு நாம் எந்த வேளை இருந்தாலும் சபை கூடி வந்து அவரை துதிப்பது முக்கியமாக இருக்கிறது.
Whatever work we have in our life, it is always good to come together as a church and praise him.
அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார்.
When we give glory to him, God will lift us up.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
May the Lord bless you all.
Thank you, Pastor. Thank you.